நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சிறுநீரகவியல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே சரவணகுமார் அவர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி பல தகவல்களை வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதனுடைய உடல் பாகங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் நம்ம உடலை வந்து எந்த அளவுக்கு பேணி காக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பாகங்களுக்கும் இப்போ வந்து சிறப்பான வகையில் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றங்கள் உருவாகியிருக்கு. அந்த வகையில் வந்து நம்மளுடைய முக்கிய பங்கு உள்ள கிட்னி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு முறைகள், அதோட சிகிச்சை முறைகள், நோய் பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்வு காணக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பல தகவல்களையும் சிறுநீரகவியல் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அவங்கள்ட்ட இது சம்பந்தமான விரிவாக கேட்கலாம். சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையின் சிறுநீரகவியல் மற்றும் சிறுநீரகவிய மாற்று சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணகுமார் பேசுகிறேன்.
சார், இப்போ நம்ம உடலில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது வந்து சிறுநீரகம். சிறுநீரகம் செயல்பாடுகள் என்ன, பிரச்சனைகள் வந்தால் என்ன மாதிரி தீர்வு காணும், அதை பற்றி கொஞ்சம் அடிப்படையான விவரங்களை சொல்லுங்கள் சார்.
சிறுநீரகம் என்பது நம்ம உடலில் ஒரு முக்கியமான பாகம். நம் அனைவருக்கும் இரண்டு சிறுநீரகங்கள் உண்டு. அதனுடைய முக்கியமான வேலை என்பது பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல நம்ம சாப்பிட்றது மூலமாக ஏற்படுற கழிவுப் பொருட்களை நம்ம உடம்புலேருந்து நீக்கிறதுக்கு சிறுநீரகம் முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிலருக்கு நெஃப்ரான்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது உடல் முழுசும் வீங்கி போகிற மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு தற்காலிகமாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நாள்பட்ட சிறுநீரக செயல் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்.
சார், இப்போ இந்த அடிப்படையான விஷயத்தை சொன்னீங்க, அதாவது இப்போ நம்ம அந்த தற்காலிக சிறுநீரக பாதிப்பு, அதை தாண்டி வந்து நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு, இதற்கான காரணங்கள் என்ன சார், இதற்கான சிகிச்சை முறைகள் வழிமுறைகள் கூட சொல்லுங்கள் சார்.
தற்காலிக சிறுநீரக பாதிப்பு என்பது இதுவரைக்கும் நல்லா வேலை செஞ்சுருந்த கிட்னி திடீர்னு செயலிழந்து போகிறது. ஸோ இதற்கான காரணங்கள் என்று பார்த்தால் பாம்பு கடித்து அதனால் சிறுநீரக செயலிழந்து போகிறது, அது இல்லாமல் சிறு சிறு கற்கள் நீர் போகிற பாதையில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் சிறுநீரகம் செயலிழந்து போகிறது, அது இல்லாமல் உடம்பில் வேறெங்கேயாவது தொற்று ஏற்பட்டு அதனால் சிறுநீரகத்துக்கு ரத்த ஓட்டம் குறைந்து போகிறதுனால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம். பின்னர் நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு என்பது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய சிறுநீரக இழப்பு தான் ரொம்ப அடுத்த காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு எந்த ஒரு ப்ரெஷரோ சுகரோ எதுவுமே இல்லாமல் ஊரில் இருக்கிற தண்ணியினால் அதை வந்து கிட்னிகள் செயலிழந்து போகின்றன. அதுக்கு புதுசாக CKDU அப்படிங்கிற ஒரு நோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம நிறைய பேருக்கு இங்கே சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்றது.
சார், இப்போ இந்த கிட்னி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, அதோட அறிகுறிகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுவேன் சார்.
சிறுநீரக பாதிப்பில் நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கால் வீக்கம் வரலாம், யூரின் போகும்போது நுரநறையாக போகலாம், அது இல்லாமல் யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகலாம், இதெல்லாம் சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குன்னு காமிக்கிறதுக்கான அறிகுறிகள். அது இல்லாமல் ரொம்ப உப்பு அதிகமாகிடும் போது அவங்களுக்கு சரியாக பசி எடுக்காது, வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும், மூச்சுத்திணறல் இருக்கும், இதெல்லாம் வந்து சிறுநீரக பாதிப்புகளுக்கான அறிகுறிகள்.
சார், இப்போ இந்த கிட்னி பாதிப்பு உள்ளவங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களை நம் 5 வகையான பிரிவுகளில் பிரிக்கிறோம். அந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்து நமக்கு ட்ரீட்மெண்ட் மாறுபடும். ஸோ முதல் 2 அல்லது 3 ஸ்டேஜில் அவங்களுக்கு மெயினாக நமக்கு வந்து அந்த உப்பு மேலும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் சுகரு ப்ரெஷர் ஏதாவது இருந்தால் அதை நம்ம முறையாக கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். கால் வீக்கம் எதுவும் இருந்தால் வீக்கம் மேலும் அதிகமாகாமல் நீர் எடுப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தான் முதல் கட்ட ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் தாண்டி அந்த பேஷண்ட்ஸ் கடைசி ஸ்டேஜுக்கு 5th ஸ்டேஜ்லாம் போகும்போது அவர்களுக்கு உப்பு உடம்பில் ரொம்ப அதிகமாகிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து சிறுநீரகம் முழுதாக செயலிழந்து விட்ட ஸ்டேஜை அடையும் போது நம்ம அவர்களுக்கு டயாலிசிஸ் தான் செய்ய வேண்டும். ஸோ டயாலிசிஸ் என்பது உடம்பில் இருக்கும் உப்பை செயற்கை முறையில் வெளியேற்ற செய்வது தான் டயாலிசிஸ். ஸோ அதில் 2 வகையான மெத்தட் இருக்குது, வகைகள் இருக்குது. ஒன்று வந்து கீமோடயாலிசிஸ் அல்லது ரத்தம் எடுத்து சுத்தப்படுத்தி உடம்பில் திருப்பி செலுத்துவது. இன்னொன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்பது வயிற்றில் குளுக்கோஸ் ஏற்றி அதில் இருக்கிற கழிவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துவிட்டு திருப்பி அந்த குளுக்கோஸ் மருந்தை வெளியேற்றுவது. இந்த 2 வகையான முறையில் உடம்பில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களை நம் வெளியேற்றலாம்.
கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கான சிகிச்சை முறையில் எடுக்கிற வகையில் வந்து நம்ம டயாலிசிஸ் செய்கிறோம். இந்த டயாலிசிஸ் தொடர்ந்து செய்கிறப்போ அதுக்கான உணவு முறைகள் வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிட்டால் அது வந்து நன்மை பயக்கும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து முக்கியமாக நீர் எடுத்துக்கொள்வதை சற்றே குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும். தண்ணினா தண்ணி மட்டும் நிறைய கிடையாது, நீர் ஆகாரமாக எல்லாமே சேர்த்தியே 3/4 லிட்டருக்குள்ளார தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்புல நீர் தங்காமல் இருக்கும், மேலும் எந்த பிரச்சனையும் இருதய பிரச்சனையோ மூச்சு திணறலோ வராமல் இருக்கும். அது இல்லாமல் முக்கியமானது வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் கண்டிப்பாக நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களோட இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் போட்டிருக்கிறவங்க நிறைய புரதச்சத்து உணவுகள் எடுத்துக்கணும்.
என்ன மாதிரியான உணவுகள் அது கூட
முட்டை, பருப்பு வகைகள், அது இல்லாமல் நிறைய அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம எடுத்துக்கிட்டு டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் சோர்வு டயாலிசிஸ் பண்ணுற போது அந்த உடல் சோர்வு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அது இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் முடிஞ்சளவு தவிர்த்துறது நல்லது. பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பழ வகைகளில் வாழைப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு இந்த மாதிரி பழ வகைகள்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. ஸோ அது இல்லாமல் இந்த ஆப்பிள், கொய்யாப்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து பொட்டாசியம் குறைவான இருக்கிற ஒரு பழ வகைகள், அதெல்லாம் நீங்கள் எப்பயும் ரெகுலராக எடுக்கும். அதே மாதிரி காய்கறியில் இல்லாமல் இந்த கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொட்டாசியம் கூட இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே காய்கறி யூஸ் பண்ணும்போது வெந்நீரில் நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறியில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த பொட்டாசியம் அளவு அதிகமாகாமல் இருக்கும். அது இல்லாமல் ஃபாஸ்பரஸ் அளவும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாகலாம். அதற்கு ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள்னு பார்த்தா மெயினாக பருப்பு வகைகள், இந்த பாதாம், பிஸ்தா பருப்பு ப்ளஸ் பால் அதிகமாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் தான் ஃபாஸ்பரஸ் அளவு அதிகமாக இருக்கிற உணவு வகைகள். இது போன்ற உணவு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கும் நபர்கள் உடல் சோர்வின்றி அவர்களுடைய தினசரி பணியை செய்து கொள்ள மிக உதவியாக இருக்கும்.
சார், இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பு வந்து பாதிச்சவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி அவங்க உடம்பை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சொன்னீங்க. தொடர்ந்து அந்த டயாலிசிஸ் மட்டும்தான் செய்து கொள்ளுமா இல்லை மாற்று சிகிச்சை முறையில் ஏதேனும் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
ஸோ சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தொடர்ந்து ரத்த சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதுதான் சிறந்த வைத்தியம் என்று கிடையாது. இது வந்து ஒரு தற்காலிக தீர்வு தான். சிறந்த வைத்தியம் என்று எப்போதும் பார்த்தால் அது வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தான். ஸோ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாழ்க்கை திறன் எல்லாமே ரொம்ப மேம்படும். ஸோ அதுக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அவர்கள் உறவினர்கள் சிறுநீரக, அவங்க குடும்பத்தில் யாரும் சிறுநீரக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவங்க நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்க சிறுநீரகம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராதுங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்ககிட்ட வந்து சிறுநீரகம் எடுத்து வைக்க முடியும். அது மாதிரி வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் அது மாதிரி சிறுநீரகம் கொடுக்கறதுக்கு தகுதியான ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக இறந்தவங்க கிட்னி பதிவு பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அதில் நீங்கள் அந்தந்த மருத்துவமனையில் போய் உங்கள் பேரை பதிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா வரிசை முறைப்படி சிறுநீரகம் நமக்கு கிடைக்கும்போது அதை மாற்றி அதுக்கான முறையான டெஸ்ட் செய்து நம்ம மாற்றி வைத்து கொண்டோம் என்றால் நம் பழைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு.
அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து செஞ்சாச்சு, அதற்கு பின்னர் அவங்க வந்து எந்த வகையில் வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எதுக்காக நமக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸோட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைங்களோட வாழ்நாள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது அவங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்களோட ருட்டீன் ஒர்க், அவங்க வேலைக்கு போகிறது எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செய்கிறதுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப முக்கியம். ஸோ பட் சிறுநீரக மாற்று அறுவை செஞ்சிட்டதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அதுக்கான சில மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் வேறொருத்தரோட சிறுநீரகத்தை எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறோம். ஸோ அதனால் அதை எதிர்ப்பு சக்தி குறையிற மாதிரி சில மருந்துகள் நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மருந்துகள் நம்ம வந்து முறையாக எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் நம்ம எடுத்து வைக்கிற சிறுநீரகமும் செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து எந்த ஒரு இதுலேயும் நம்ம விட்டுவிடக்கூடாது. மேலும் அந்த உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் போது நமக்கு வந்து தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதனால் நம் இப்பொழுது நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வெளி உலகத்திற்கு செல்வது முடிஞ்சளவு தவிர்த்துட்டு எப்பயும் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு ப்ளஸ் கைகளெல்லாம் முறையாக வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்ளலாம்.
இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து அதை பற்றி விரிவாக சொன்னீங்க சார். அதே நேரத்தில் வந்து அந்த சிறுநீரகம் வந்து டோனர் பண்ணுறவங்களுக்கு என்ன விதமான, அதை பற்றி கூட கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் சிறுநீரகம் டொனேட் பண்ணுறவங்க கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே முதல் கட்டமாகவே எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணிவிடுவோம். அதாவது அவங்களுக்கு எந்த விதத்துலேயோ சுகரோ இல்லை சிறுநீரக பாதிப்போ இல்லைங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் நம்ம அவங்ககிட்ட இருந்து சிறுநீரகம் எடுக்கப்போம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எதுவும் பிரச்சனை இல்லைங்கிறத போது நமக்கு அடுத்த ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். என்ன இருந்தாலும் அவங்க ஒன்ஸ் அவங்க கிட்னி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்க சுகரு ப்ரெஷர் ப்ளஸ் உப்பு இதெல்லாம் கிட்னி ஃபங்க்ஷன் இதெல்லாம் சிறுநீரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம்.
சிறுநீரக பிரச்சனை வந்து வருவதற்கு முன்னால் நாம் உடல் ரீதியாக என்ன மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஓரளவு இந்த மாதிரி பிரச்சனையை வராமல் தடுக்கும் முறைகள் என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு முதல் நாம் கடைபிடிக்க வேண்டியது முறையான உணவு முறைகள். உப்பு அதிகமாக உள்ள உணவு முறைகளை தவிர்த்துக் கொள்வது மிக மிக அவசியம். அதை சிறு வயதிலிருந்தே கடைபிடிப்பது மிக மிக அவசியம். மேலும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 லிட்டர் தண்ணியாவது குடிக்க வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் நம் முதலிலேயே சிறுநீரக பாதிப்பை அறிந்து கொள்வதற்கு 30-40 வயதுக்கு மேலானவர்கள் அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நீரழிவு நோயுள்ள பேஷண்ட்ஸ் 6 மாதத்திற்கு ஒரு தடவையாவது அவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு உள்ளதா என்பதை முறையாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்வது மூலம் முதலிலேயே இந்த சிறுநீரக பாதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அதனால் அது மேலும் பிரச்சனை அதிகமாகுவதற்கு முன் நமக்கு முறையான வைத்தியம் பண்ணினோம் என்னால் அது டயலிசிஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போகாமல் தவிர்த்து.
சிறுநீரகம் பிரச்சனை வருவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அதே வந்துருச்சுன்னா அது எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது, மாற்று அறுவை சிகிச்சை முறை இது பற்றி விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
சிறுநீரக பிரச்சனைகளையும் அதற்கான ட்ரீட்மெண்ட் வழிகளையும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான முறைகளை பற்றியும் கேட்டறிந்ததற்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி பல தகவல்களை வழங்கிய டாக்டர் கி சரவணகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.